என்னை செய்து கொள்ளிட அப்சிகரமாய் கடந்து செல்லவும் என்னோட கூட தெரிவு கொள்ளுங்கள். தயவு செய்து எண்ணாகமும் 17வது அதிகாரம் அதுல 13 வசனம் இருக்குது. ஆகவே தயவு செய்து அந்த 13 வசனங்களையும் நாம் இப்பொழுது சீக்கிரமாய் வாசி கேட்போம். எண்ணாகமும் 17 அதிகாரத்திலே இருக்கிற 13 வசனங்களையும் இந்த வேளையிலே நாம் வாசிக்க.
கீர்த்த மோசு கபிட்டல் 17, wir haben da 13 Verse und wir wollen alle 13 Verse lesen. கீர்த்த மோசு கபிட்டல் 17.
பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவினிடத்தில் ஒவ்வொரு கோளாக 12 கோளை வாங்கி அவனவன் கோளில் அவனவன் பெயரை எழுதுவாயாக. லேவியனுடைய கோளின் மேல் ஆரோனின் பெயரை எழுத கடவாய். அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோள் இருக்க வேண்டும். அவைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோள் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். இதை மோசே இஸ்ரவேல் புத்திரரோடே சொன்னான். அப்பொழுது அவர்களுடைய பிரபுக்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுவுக்கும் ஒவ்வொரு கோளாக 12 கோள்களை அவனிடத்தில் கொடுத்தார்கள். ஆரோனின் கோளும் அவர்களுடைய கோள்களுடனே இருந்தது. அந்த கோள்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோள் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அந்த கோள்களை எல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்தர் எல்லாரும் காண வெளியே கொண்டு வந்தான். அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் தங்கள் கோள்களை வாங்கிக் கொண்டு. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமாக அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒழிய பண்ணுவாய். அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள் என்றார். கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே செய்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் மோசேயை நோக்கி, இதோ செத்து அழிந்து போகிறோம், நாங்கள் எல்லாரும் அழிந்து போகிறோம். கர்த்தரின் வாசஸ்தலத்தின் கிட்டே வருகிற எவனும் சாகிறான், நாங்கள் எல்லாரும் செத்துத்தான் தீருமோ என்றார்கள்.
எங்கள் பொருளோக பிதாவே, நீர் எங்களை காண்கிற தேவன். தேவரே, இந்த நாளிலே உம்முடைய சத்தியத்தை தாங்கள் விசுவாசித்து உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய வார்த்தைகளாகவே ஏற்றுக்கொள்கிற பக்குவத்தையும் உம்முடைய வசனத்துக்கு நடுங்கிற பயத்தையும் எங்களுக்கு கிருபாய் தந்தளுங்கன்னு நாங்கள் மன்றாடுகிறோம். நாங்கள் வளர விரும்புகிறோம், மாற விரும்புகிறோம், தேர விரும்புகிறோம். தகப்பனே, உம்மை போல எங்களை மாற்றுங்கப்பா. இந்த குறுகின வாழ்விலே கர்த்தாவே, கருத்தாய் சத்தியத்தை கற்றுக்கொண்டு கவனமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. ஆவியானவரே, தேவ ஆவியானவரே, எங்களை ஆட்கொள்ளுங்கப்பா, ஆண்டு கொள்ளுங்கப்பா. இயேசு பிதாவத்திலே வேண்டிக் கொள்ளுங்க. நல்ல பிதாவே, தாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே ஆரோனுடைய ஊழியத்துக்கும் மோசேயுடைய அழைப்புக்கும் வந்த ஒரு பெரிய சோதனை இங்கே நாம் பார்க்கிறோம்.
In diesem 4. Mose Kapitel 17 ab Vers 16 bis Ende könnt ihr lesen, da kommt es zu einer Auseinandersetzung oder sag ich mal ein Disput zwischen der Berufung von Mose und zwischen dem Dienst von Aaron.
கர்த்தருடைய பரிசுத்தவானாகிய ஆரோன் தேவனாலே தேவனுடைய ஊழியத்துக்கென்று பொறுத்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரனுடைய ஊழியத்துக்கு வந்த சோதனையையும் ஒரு போராட்டத்தையும் இந்த 17 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த 17 அதிகாரத்தின் காரியத்தை சரியாக விளங்க வேண்டுமாக இருந்தால் 16 அதிகாரத்தையும் நாம் முழுவதும் வாசித்தால் அது நலமாக இருக்கும். ஆனால் அதுக்கு நமக்கு சமயம் போதாதபடியாலே இந்த 17 அதிகாரத்தின் ஒரு மகவே ஆரோன் மோசே என்பவருடைய ஊழியத்துக்கு வந்த போராட்டத்தையும் அவர்களுக்கு வந்த நெருக்கடியையும் இந்த அதிகாரங்களை நாம் வாசிக்கிறோம்.
Wir können an dieser Stelle lesen, welche Herausforderung, welche eine Versuchung dem Dienst der Aaron entgegenkam oder auch der Beruf von Mose, was da passiert ist. Wenn wir genauer wissen wollen, was da los war, dann müsste man auch Kapitel 16 lesen, aber dafür haben wir jetzt aktuell keine Zeit, deswegen die Zeit reicht nicht aus. Deswegen, also es ging hier um eine Herausforderung, dass Aaron entgegenkam.
Aaronுடைய தளிர்த்த அல்லது துளிர்த்த கோல் என்கின்ற தலைப்பிலே இதனாலே உங்களோட தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
Ich möchte mit euch das Wort Gottes teilen unter dem Titel Aarons blühender Stab.
தேவனால அழைக்கப்பட்ட தேவனுடைய ஊழியருக்கு விரோதமாக ஏற்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலே தேவன் டைரக்டாக அந்த இடத்திலே இறங்கி அங்கே கிரியை செய்து நாம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
Wir können hier an dieser Stelle sehen, die Diener Gottes, Aaron und Mose, sie wurden da bedrängt und sie hatten eine Herausforderung, eine Versuchung gehabt. Und da kann man lesen, wie Gott da wirklich an der Stelle, auf der Stelle, da mit sich einbindet und involviert und da handelt.
16 அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது சபைக்கு அழைக்கப்பட்ட சங்க தலைவர்களாக 250 தலைவர்கள் கோராகின் கூட்டம் என்று சொல்லப்படுகிற 250 பேர் சபையிலே பேர் பெற்ற தலைவர்களாக இருந்தவர்கள். அவர்கள் ஆரோனுடைய ஊழியத்துக்கு விரோதமாக போசைக்கு விரோதமாக முறுமுறுத்த போது கத்தர் அந்த இடத்துல டைரக்டாக இறங்கி கிரியை செய்தது நாம் பார்க்கக்கூடியதாக வாசிக்கொண்டதாக
இருக்கிறது. Dann, wir können lesen, wie diese Männer sich, wie sie sich widerspenstig verhalten hatten gegenüber von Mose und Aaron. Und diesbezogen handelte Gott und er kam direkt runter und handelte auch. Das können wir hier nachlesen.
An der Wörlele Andover Moseki Sundari, die Istemilikere, Uvoru Bamsatikum, Uvoru Kola Wangi, an der Kolgalile, an der Kotrate Pidakalude Peregelede, Levi Kotrate Kolile, ஆறுடைய பெயரை எழுதி நான் உன்னை சந்திக்கிற சாட்சியின் பட்டியலிலே கொண்டே வை என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார்.
Dann sagte, und dann kam Gott und sagte zu Mose, Mose, tu mal Folgendes, und zwar such dir mal die Stäbe, das heißt 12 Stäbe aus, und zu jedem Stab, das repräsentiert halt den Stamm von Israel, und schreib auf diesem Staben die Namen der Väter drauf, also sprich hier Levi, Simeon und so weiter und so fort, und dann tu diesen Stab folgendermaßen, tu diesen Stab da rein in das Allerheiligste, wo ich dir immer wieder begegne.
அப்படியே Mose, ஆரோனுடைய கோல் உட்பட 12 கோல்களை ஆண்டவுடைய சமூகத்திலே அல்லது ஆசிரியப்பு கூடாரத்திலே தேவன் மோசேயை சந்திக்கிற அந்த சாட்சி சந்திப்பிலே கொண்டு வைத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
Dann können wir auch lesen, und zwar bei unter dem Stab von Levi sagte Gott auch, schreib da nicht Levi drauf, sondern schreib da Aaron drauf und nimm diese 12 Stäbe und bring sie in die Stiftshütte und lege sie da, wo ich dir begegne.
அங்கே ஒரு பெரிய அற்புதம் சொல்ல போனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் அங்கே சம்பவித்ததை இந்த வேத பதிலே நாம வாசிக்கிறோம்.
நம்முடைய
தேவன் ஒரு சர்வ வல்லமுள்ள
தேவன்.
முதல் நாள் அந்த கோல்களை கொண்டு போய் ஆசிரியப்பு கூடாரத்தில் வைக்கிறான். அடுத்த நாள் போய் பார்க்கும் பொழுது அற்புதத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
So am Vortag er bringt alle 12 Stäbe in die Stiftshütte, da wo Gott ihm begegnet, und am nächsten Tag kann man sehen, wie diese Stäbe aufgeblüht sind.
நடந்தது என்ன, 12 கோல்கள் அதேவ சமூகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. தேவனதை செய்ததுக்கு ஒரு நோக்கம் இருந்தது, ஒரு திட்டம் இருந்தது, அதுக்கு ஒரு பின்னணி இருந்தது. என்னவென்றால் அந்த 12 கோல்களும் அதில் இருந்தது. ஆனால் நாம் வாசித்த வேத பகுதியில் சொல்லப்படுகிறது, ஆரோனுடைய கோல் தளிர்த்து அல்லது துளிர்த்து அது பூ பூத்து Kai kaite kani kodutha thodu sari namu paarkara.
We couldn't lesen, und zwar alle 12 Stäbe, sie wurden in die Stiftshütte gebracht. Was passiert am nächsten Tag? Der Stab von Aaron fing an zu blühen und sogar Früchte zu tragen. Es war so schön, wunderbar. Nur Aarons Stab fing halt eben aufzublühen.
எட்டாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறபடி ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது, அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது
எழுதப்பட்டிருக்கு.
ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது, அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது.
Ja, und sie fingen an, genau, er hatte Knospen hervorgesprossen, er hatte Knospen gebracht und Blüten getrieben und Mandeln reifen lassen, also Früchte getragen.
நான் இதை குறித்து யோசித்து பார்க்கிறேன், இது எப்படி சாத்தியமாகும்?
So, ich habe darüber nachgedacht, wie ist das möglich?
சொல்லப்படுது கோல்கள், அதில் வடிவாத விலங்கம் கொண்டால் காஞ்சு போன கட்டைகள், அதுல ஜீவன் இல்லை, அது வெட்டப்பட்ட ஒரு சாதாரண கோல், காஞ்சு போன ஒரு கட்டை, அதுல பேர் எழுதப்பட்டிருக்கு. இப்ப சிந்திங்க, காஞ்சு போன அந்த கட்டை முதல் நாள் கொண்டு போய் தேவ சமூகத்தில் வைக்க, அடுத்த நாள் அந்த காஞ்சு போன கட்டை துளிர் விட்டதும் பூ பூத்ததும் காய்காய்த்து வாதுமை பழங்களை கொடுக்கிறது சொன்னால் என்னே பெரிய ஆச்சரியம், என்னே அற்புதம். நம் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. God is great.
Genauer darüber nachzudenken, das waren einfach nur 12 Stäbe, das heißt einfach nur trockene Holzscheitel, die man gesammelt hatte und ein paar Namen draufgeschrieben hat und dann brachte man die in die Stiftshütte. Einfach nur trockene Holzstäbe, kann man auch sagen. Und was passiert da? Gott lässt einfach beim Aaronstab einfach Blätter treiben, sie reiften und da brachen Knospen hervor und trugen Mandeln. Es hat Früchte getragen. Das ist unser Gottes Werk. Da war kein Leben drin, aber trotzdem hat Gott da Leben gebracht.
அந்த கட்டை துளிக்கிறதுக்கு மண்ணும் இல்லை, தண்ணியும் இல்லை, சூரிய வெப்பமும் இல்லை. ஆனால் அந்த காஞ்சி போன கட்டை துளிர்விட்டது, பூ பூத்தது, காய் காத்து பழங்களையும் கொடுத்திருக்கிறது.
Die Holzscheitel, die hatten keine Erde, sie wurden nicht bewässert, die hatten keine Sonne, um Energie zu tanken. Sie hatten rein gar nichts gehabt, aber sie fingen an zu blühen.
காஞ்சி போன கட்டை துளுக்குமா? காஞ்சி போன கட்டை கனி கொடுக்க முடியுமா?
Kann denn ein trockener Holzstab Früchte tragen? Kann er denn aufblühen?
பதில், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை.
Die Antwort bei Gott ist alles möglich.
ஆண்டவர் இதை செய்ததுக்கு காரணம் வந்தது, ஆண்டவர் ஆரோனுடைய அழைப்பையும் ஊழியத்தையும் கன்ஃபார்ம் பண்ணுவார். இட் வாஸ் எ கன்ஃபர்மேஷன். இது ஒரு ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு உறுதி. ஆண்டவர் ஆரோனையும் அவருடைய அழைப்பையும் அவருடைய ஊழியத்தையும் உறுதிப்படுத்துவதற்காக முறுமுறுத்த மக்கள் மத்தியிலே கத்தர் அந்த அற்புதத்தை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கே காணப்பட்டதை நாம பார்க்கிறோம்.
Aber warum hat Gott das all das hier getan? Er wollte nämlich den Dienst und die Berufung von Aaron vor diesen Menschen, die widerspenstig und gemurrt hatten und sich aufgelehnt hatten, einfach nur bestätigen, dass Aaron sein Bediensteter ist, dass er ihn berufen hat, dass auf ihn eine spezielle Salbung drauf liegt.
அது மாத்திரமில்ல, காஞ்சி போயிருந்த இந்த கட்டை துளுத்தது மாத்திரமில்ல, அதோடு அது நின்றுவிடல. அந்த கட்டை இப்ப எங்க போயிருக்கு தெரியுமோ? எங்க இருக்கு தெரியுமோ? என்ன கூட தெரிவு கொள்ளுங்கள், எபிரேயர் 9வது அதிகாரம். கம்மித்மை குயிலி எபிரேயர் 9வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் சீக்கிரம் வாசிக்க கேட்போம்.
கமிபிசம் ஹெபிரேயா கபிட்டல் 9
படி படி.
அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோளும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன.
கவனிங்க, இப்ப ஆரோனுடைய தளிர்த்த கோல் எங்க போயிருக்கு தெரியுமோ? காஞ்சி போயிருந்த அந்த கட்டை, துளிர்த்த அந்த கட்டை இப்பொழுது நேரடி தேவனுடைய பிரசன்னத்தில் எப்பொழுதும் இருக்கத்தக்க ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு பாக்கியத்தை பெற்ற ஒரு கட்டையாக மாறிவிட்டது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
This year, dieser Holzstab, dieser Trockner, der aufgeblüht ist, wo er letztendlich gelandet ist, sondern der ist in dem Allerheiligsten gelandet. Da brachte Gott hin.
எங்கேயோ கிடந்த அந்த கட்டை, உழந்து போய் கிடந்த அந்த காஞ்சி போன கட்டை இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்தபோது, தேவனாலே தொடப்பட்ட போது அது தொழுவிட்டது மாத்திரமல்ல, அது ஆண்டவுடைய ஆசரிப்பு கூடாரத்திலே சாட்சி பெட்டிக்குள்ளே தேவ சமூகத்திலே நித்தமும் இருக்கத்தக்க ஒரு கிருபையை பெற்றது. கர்த்தருடைய நாமத்துக்கு
மகிமை. Kapitel 9 ab Vers 2 bis 6 könnt ihr lesen, da kann man lesen, dass dieser Stab von Aaron, der anfing aufzublühen, dieser trockene Holzstab, der einfach irgendwoher aufgesammelt wurde, er bekam Leben, fing an aufzublühen, Früchte zu tragen und letztendlich wurde dieser Stab von Aaron in das Allerheiligste gebracht, wo die Tafeln des Gottes, also die Bundestafeln drinnen lagen.
அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு காலத்திலே ஆரோனை தேவன் அழைக்கும் வரைக்கும் ஆரோன் ஒரு காஞ்சி போன கட்டை போல காணப்பட்டாரு. மற்றவர்களாலே அறியப்படாத ஒரு மனிதனாக இருந்தாரு. இஸ்ரவேல் ஜனங்களாலே கண்டுகொள்ளப்படாத, கௌரவிக்கப்படாத ஒரு மனுஷனாக காஞ்சி போன கட்டை போல இருந்த ஆரோனை அழைத்து ஆண்டவர் அபிஷேகித்து மகிமையான ஒரு ஊழியத்தை கொடுத்து கர்த்தர் அவனை உயர்த்தினதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
Aaron, er war einmal ein Unbekannter. Keiner hatte ihn geehrt, keiner hatte ihm einen Status gegeben, aber Gott, der ihn einfach hergeholt hatte, er wie ein trockener Holzstab war, der zu nichts zu gebrauchen. Gott nahm ihn, er gab ihm Leben, fing an aufzublühen und Früchte zu tragen. Dann gab er ihm einen besonderen Platz im Allerheiligsten in der Stiftshütte.
கத்தர் மாத்திரம் அவனை சந்தித்திருக்காவிட்டால் அவனுடைய வாழ்க்கை அல்லது அவனை இன்றைக்கு யாரும் பேச முடியுமோ? Think about that, what I am saying. ஆரோனை கர்த்தர் அழைத்து அபிஷேகத்துக்கு ஊழியத்தை வைத்தபடியால் அவருடைய வாழ்க்கை தொழுத்தது. கர்த்தர் அவனை சந்தித்திருக்காவிட்டால் நாம் ஆரோனை அறிய முடியும், அறிந்திருக்கவும் மாட்டோம், அவனை குறித்து பேசவும் மாட்டோம். அவருடைய வாழ்க்கை ஒரு காஞ்சி போன கட்டை போல காணப்படும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் தொழிக்க வைத்த, அவருடைய வாழ்க்கையை தழுக்க வைத்த கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
When God nicht Aaron begegnet wäre, wenn Gott ihm nicht begegnet wäre, wenn er ihn nicht berufen hätte, würden wir heute nicht hier stehen und über Aaron und über seinen Dienst, über seine Berufung, über seine Salbung nicht sprechen. Er war wie ein trockener Holzstab, einfach gefunden, aber Gott selbst hat ihm Leben gegeben und heute sprechen wir über ihn und er hat ihn auf einen hohen Status gebracht.
இதுக்கு இன்னும் ஒரு காரியத்தை நீங்க கவனிக்கணும். மோசேயும் ஆரோனும் தேவனால அழைக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர்கள். ஆனால் அவர்களுக்கு விரோதமாகத்தான் யாருமல்ல, தேவ ஜனங்கள் முறுமுறுத்து அவர்கள் தான் அவருடைய ஊழியத்துக்கு இடையூறை கொண்டு வந்தார்கள். ஆகவே இதிலிருந்து நாம கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்னவென்றால், தேவனால அழைக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றிருக்கிற ஊழியக்காரர்களுக்கு விரோதமாகவும் எதிர்ப்புகள், போராட்டங்கள், முரட்டாட்டங்கள் வருகிறதை நாம் தவிர்க்கவே முடியாது.
So bedenkt eines, Moses und Aaron, sie waren berufen von Gott, gesalbt von Gott, eingesetzt von Gott. Und gegenüber waren die Menschen, und zwar keine irgendwelche außenstehende Personen, sondern das war das Volk Gottes. Sie lehnten sich gegenüber Mose und Aaron auf. Was können wir daraus lernen? Auch wenn du gesalbt bist, wenn du ein Mann Gottes bist, berufen bist und von Gott eingesetzt bist, kann es passieren, dass Menschen gegen dich auflehnen, widerspenstig sind.
இவ்வளவு அற்புதங்கள் வனாந்தரத்தில் அவர்கள் மத்தியிலே தேவன் செய்த அற்புதங்கள் அநேகம். ஆண்டவர் மோசே கொண்டு பேசினதையும் அவன் மூலமாக நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது. ஆரோனை அபிஷேகம் பண்ணி ஆசாரி ஊழியத்துக்கு வைத்ததை எல்லாம் அறிந்திருந்தும் தெரிந்திருந்தும் ஜனங்கள் அவளுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். அந்த முறுமுறுப்பை நிறுத்ததான் ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்ய வேண்டியிருந்தது.
Dieses Volk Israel, die haben alles mit angesehen, die haben alles miterlebt, was Gott in der Wüste getan hatte, wie Gott Aaron eingesetzt hat, wie Gott Mose berufen hatte, wie Gott das Meer trennte. Alles, jede Einzelheiten hatten die einfach mitverfolgt gehabt, aber trotzdem hat dieses Volk sich gegen Mose und Aaron aufgelehnt. Das können wir hier sehen.
So, இதுதான் இந்த சங்கதியில் அல்லது இந்த அற்புதத்தின் பின்னணிய சுருக்கமாக நான் உங்களுக்கு
சொல்லியிருக்கிறேன். இப்போ
நான் காரியத்துக்கு வர கவனிங்க. அருமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு மனிதனை அழைத்து அபிஷேகம் பண்ணினால், ஊழியத்துக்கு அழைத்து அபிஷேகம் பண்ணினால், அந்த அழைப்பை தேவன் முடிவருவதும் பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார்.
So ich sage euch eins, wenn Gott jemanden beruft zu einem Dienst, euch gesalbt hat und eingesetzt hat zu einem besonderen Dienst, dann wird er dich auch bis zum Schluss beschützen.
தேவனாலே ஆண்டவருடைய ஊழியத்துக்கென்று அழைக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன்.
Ich preise den Herrn für alle Menschen, die eingesetzt sind von Gott, die gesalbt sind von Gott und für Dienst berufen sind.
ஏனென்றால் இந்த அழைப்பு மனுஷர்களாலே அல்ல, இது தேவாதி தேவன், பரலோகத்தின் தேவன் தன்னுடைய அநாதி சித்தத்தின்படி ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்துக்கென்று, தன்னுடைய காரியங்களுக்கென்று அவர் சிலரை அழைத்து தன்னுடைய ஊழியத்துக்கென்று பிரித்தெடுத்து அபிஷேகம் பண்ணுகிறார்.
Die Menschen sind nicht dann eingesetzt von irgendwelchen anderen Menschen, die einfach andere hervorgerufen, sondern das ist der ewige Plan Gottes von Anfang an, von Anbeginn der Welt, von Urzeiten her hat Gott schon diesen Plan gehabt und bestimmte Menschen schon vorhergesehen und erwählt für besondere Dienste und hat sie auch gesalbt.
ஆகவே ஆண்டவருடைய ஊழியத்துக்கென்று அழைக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்களே, ஊழியக்காரர்கள் நீங்க பாக்கியவான்கள். கர்த்தருடைய கரம் தேவனுடைய கிருபை உங்களுடைய கூட இருப்பதாக.
Ja, möge die Hand Gottes auf euch ruhen, ihr Menschen, die ihr berufen seid, die ihr gesalbt seid und eingesetzt seid in besonderen Diensten.
வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிற பாக்கியமும் சிலாக்கியமும் நமக்கு தேவன் கிருபையாக தந்ததுக்காக என் இருதயத்திலே அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன்,
மகிமைப்படுத்துகிறேன். Für seine Gnade, die er den Menschen erwiesen hat, um seine Dienste zu vollbringen.
எங்கேயோ இருந்த நம்மை, காஞ்சி போன கட்டைகள் போல இருந்த நம்மை, ஊழியக்காரர்களை கொண்டு சொல்றேன், காஞ்சி போன கட்டை போல எங்கேயோ இருந்த நம்மை அழைத்து, தன்னுடைய பிள்ளைகளாக அழைத்து, தன்னுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு நம்மை அபிஷேகம் பண்ணி இன்றைக்கு தன்னுடைய பணியிலே நம்ம பயன்படுத்தி வருகிற பரிசுத்த தேவனுக்கு மகிமை கனத்தை நான்
செலுத்துகிறேன். Bediensteten hergeholt hat, den er erwählt hat und eingesetzt hat und gesalbt hat, die waren wie ein trockener Stab, von niemandem gewusst, wo sie lebten, wo sie waren. Er hat sie einfach hervorgeholt, er hat sie einfach in den Vordergrund gebracht und sie gesalbt und eingesetzt. Dafür ehre ich den Herrn, ich preise ihn.
கத்தோட கண்களிலே கிடைத்த தயவு கிருபையினாலும் இன்றைக்கு அவருடைய பணியை செய்யறதுக்கு காஞ்சு போன கட்டை போல இருந்த வாழ்வை மாற்றி அவர் நம்மை துளுக்க வைத்து பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்க வைக்கிற ஊழியத்தை செய்கிற ஒரு பாக்கியத்தை கிருபியாக நமக்கு தந்திருக்கிற தேவாதி தேவனுக்கு மகிமையும் கனமும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
Wenn Gott mich nicht erwählt hätte und für seinen Dienst berufen hätte, dann wäre ich irgendwo heute in der Welt. Dann würdet ihr mich nicht kennen und ich würde euch nicht kennen. Ich wäre ein Mann ohne Adresse. Ich hätte irgendetwas gemacht, aber ich danke dem Herrn für seine Gnade, dass er mich berufen hat, dass er mich diesen trockenen Stab einfach aufblühen lassen hat und Früchte tragen lässt. Dafür preise ich den Herrn und danke für seine Gnade.
ஆகவே ஆண்டவரால் அழைக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்களாக நீங்களும் நானும் தேவனுக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள கவனமாக இருப்போம்.
So daher die ihr berufen seid, die wir eingesetzt sind in Diensten, lasst uns würdig sein dem Herrn gegenüber in seinem also gegenüber gegenüber.
I say it again, Ephesians 4 அதிகாரம் முதலாம் வசனம் சொல்றது, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி.
In Epheser steht folgendes geschrieben, sondern behandelt oder benimmt euch würdig genug für den Dienst, für den ihr berufen seid.
So, நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்தில் இந்த ஊழியத்தை குறித்து ஒரு ஐந்து காரியங்கள் நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன்.
Lasst uns in dieser kurzen Zeit, die wir haben, möchte ich euch einfach fünf Dinge über die Berufung und Dienste
அன்றியும் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்துக்கு எவனும் தானாக வருகிறது இல்லையே.
Niemand kann von dieser eingesetzt werden zu diesem Dienst, sei denn er ist berufen wie Aaron.
ஆகவே ஊழிய அழைப்பை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று இந்த இடத்திலிருந்து நான் இந்த நாளிலே சொல்ல விரும்புகிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
Ich möchte euch heute hier sagen oder mitteilen, diejenigen, die eingesetzt sind von Gott und berufen sind, so wie Aaron, seid vorsichtig.
தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் தாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பங்கம் விளைவிக்கிற காரியங்களிலே பாதிப்பை உண்டாக்குற காரியங்களிலே தலையிடாமல் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். மிக மிக அவசியமாகும்.
Es ist wichtig, die Bediensteten von Gott, dass sie sich nicht in Sachen sich einmischen oder mit Sachen in Berührung kommen, die sie selbst schaden oder ihren Dienste schaden.
இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்றேன், கவனிங்க. எங்க தேவனுடைய அழைப்பும் அபிஷேகமும் இருக்குதோ அங்கதான் பிசாசுடைய கண்ணும் இருக்கும் என்று நான் சொல்லுவேன்.
Noch eins möchte ich euch sagen, da wo die Salbung Gottes ist und Berufung Gottes ist, da sind auch die Augen des Teufels.
நீ வந்துட்டு ஆண்டவரை ஆராதிச்சுட்டு போயிரு, நீங்க பிசாசு ராஜ்யத்தில் நீங்க ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண இல்லை, ஆகவே உங்களை செல்லும். ஆனால் எவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டு கத்தருக்கு அர்ப்பணித்து அபிஷேகம் பண்ணப்பட்டு பிசாசின் ராஜ்யத்தில் தாக்கத்தை உண்டு பண்ணுவர்களாக எழும்புறார்களோ, அப்படிப்பட்ட ஒரு விரோதமாக பிசாசு வேக வேகமாக கிரியை செய்ய முயற்சி செய்கிறதை பார்க்கிறோம் கண்கூடாக.
Diejenigen, die zu Sonntag in die Kirche kommen, aber keinen Schaden, sag ich mal, im Reich des Teufels bringen, die lässt er in Ruhe. Aber diejenigen, die gesalbt sind und einen großen Schaden im Reich des Teufels bringen, auf die ist er gefasst, auf die richtet der Teufel seine Augen und möchte die zu Fall bringen.
ஆகவே அழைக்கப்பட்ட ஊழியர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் நெருக்கடிகள் வரும் பொழுது நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேனா, ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரா, நான் செய்கிற ஊழியம் சரிதானா, இப்படிப்பட்ட சந்தேகங்களை கூட நமக்குள்ளே சத்துரு விதைக்கிறதுக்கு இடம் இருக்குது யாக்கிறதை.
Aber wenn Bedienstete mal Herausforderungen haben oder Bedrängnisse haben, kann es mal passieren, dass wir selber uns anzweifeln oder die Frage stellen, hat denn Gott mich wirklich berufen, hat denn Gott mich wirklich gesalbt, hat denn Gott wirklich mich eingesetzt oder tue ich denn wirklich das Richtige? Solche Fragen kann der Teufel in unsere Herzen einfach sehen.
இந்த நாளிலே எப்படி தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று ஐந்து காரியங்களை முன்பாக சீக்கிரமாக வைக்க
விரும்புகிறேன்.
முதலாவதாக, அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருந்து நாம கர்த்தர் ஊழியத்தை செய்ய
வேண்டும்.
கர்த்தர் என்ன எந்த ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார், என்ன ஊழியம் என்ன, என்ன பொறுப்பு என்ன என்பதை முதலாவது நாம தெரிந்து கொள்ள முயற்சி செய்யணும். அதற்காக ஆண்டவரிடத்தில் மன்றாட வேண்டும், விண்ணப்பம் வேண்டும்.
Wir müssen uns darum bemühen zu kennen, was ist meine Berufung, worin hat mich Gott eingesetzt, was möchte ich tun, worin ist meine Verantwortung? Das sollten wir erstmal wissen. Darum müssen wir uns bemühen und beten und erkennen und von Gott die Antwort erhalten.
Na, சொல்றதை கொஞ்சம் கவனிங்க. எல்லா ஊழியம் தான், ஆனா உனக்கு ஆண்டவர் என்ன ஊழியத்தை வைத்திருக்கிறார், உன்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய விரும்புறார், உன் அழைப்பு என்ன, உன் ஊழியம் என்ன, you should be know that. அதை நாம தெரிந்து கொண்டு அதில் எவ்வளவுக்கு முழுமையாக நம்மை ஒப்பு கொடுத்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றணுமோ
Wisst ihr, alles ist Dienst. Alles, was wir machen, ist irgendwo auch Dienst. Aber die Frage ist, du persönlich, du als eine individuelle Person, was hat Gott für dich vor? Welchen Plan hat er für dich in deinem Leben? Das ist wichtig zu erkennen. Da musst du die Antwort von Gott persönlich erhalten. Und darin musst du dich bemühen und darin musst du wachsen.
Noch nicht?
2. Petrus?
சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள்.
ஜாக்கிரதையாக இருக்கு, நன்றாக. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி
ஜாக்கிரதையா.
அப்படியானால் நான் கர்த்தர் என்னை என்ன ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார் என்பதை முதலாவது நான் தெரிந்து கொள்ள வேண்டும்.
Petrus Kapitel 1 Vers 10 sagt Petrus hier an der Stelle, wir müssen wissen, sicher sein, welche Berufung Gott für uns hat.
கர்த்தர் என்ன எந்த ஊழியத்துக்கு அழைத்தார் என்பதை அறிந்து கொண்டதால் அந்த ஊழியத்தை முழுவதுமாக நிறைவேற்ற நாம பிரயாசப்படணும்.
Wenn wir wissen, wohin Gott uns geleitet oder berufen hat, dann müssen wir uns bemühen, diesen Dienst zu vollbringen.
ஆகவே நான் முதல் சொன்னது போல எல்லாம் ஊழியம் தான், பட் என்னுடைய ஊழியம் என்ன, உன்னுடைய ஊழியம் என்ன என்பதை நாம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம்.
Wie ich zuvor schon gesagt habe, alles ist Dienst, aber es ist wichtig zu erkennen, was ist dein persönlicher Dienst, worin hat Gott dich persönlich berufen, darin müssen wir uns bemühen.
கவனிங்கள், சபை என்கிற ஒரு சரீரத்துக்கு
ஒப்பிடப்பட்டிருக்கிறது.
பலவிதமான உறுப்புகள், அவயவங்கள்
இருக்கிறது.
உள்ளே இருக்கிற உறுப்புகளும் இருக்கிறது, வெளியில் இருக்கிற அவயவங்களும்
இருக்கிறது.
ஒவ்வொரு உறுப்புக்கும், ஒவ்வொரு அவயவங்களுக்கும் ஒவ்வொரு தொழிற்பாடு உண்டு.
Aber jedes Teil an unserem Leib hat seine eigene Funktion.
So அந்தந்த உறுப்புகள், அவயவங்கள் தந்தன் வேலைகளை சரியாக செய்யும் பொழுது, இயங்கும் பொழுது நம்முடைய சரீரம் சரியாக இயங்குகிறது.
Und jedes, sag ich mal, Leibteil, das funktioniert und seine Aufgabe tut, wenn die alle gleichzeitig funktionieren und ihre Aufgabe erfüllen, dann funktioniert dieser Leib vollständig perfekt.
இதில் இருக்கிற இன்னொரு காரியம் என்றால், உள்ளுக்கு வெளியில் இருக்கிற அவயவங்களை விட உள்ளே இருக்கிற உறுப்புகள் மிகவும் முக்கியமானவர்களாக காணப்படுகிறது.
Nicht nur das, aber die Organe, die, sag ich mal, die von außen gar nicht sichtbar sind, die innen sind, die sind viel wichtiger.
So, அதுபோல வெளிப்படையாக ஊழியர் சேர்வுகளும் உண்டு, மறைவில இருந்து ஊழியர் சேர்வுகளும் சபையில உண்டு.
So in der Gemeinde gibt es Leute, die, sag ich mal, offensichtlich vor anderen Augen auch Dienste machen, aber es gibt auch Dienste, die keiner mitbekommt.
So ஆகவே மறைவில் இருக்கிற அவயவங்களுக்கும் வெளியில் இருக்கிற அவயவங்களுக்கும் இடையிலேயே, I mean, clash வரக்கூடாது, நெருக்கடி வரக்கூடாது.
Und wisst ihr, Dienste, die im Verborgenen getan werden und Dienste im offenen Bereich getan werden, da darf es kein Clash kommen, kein, sag ich mal, Disput entstehen.
பொதுவாக ஜனங்களுக்கு முன்பாக நிற்கிற ஊழியத்தை பெரும்பாலும் விரும்புறது உண்டு.
Die Mehrheit wünscht sich immer einen Dienst, der vor Leuten steht und vor Leuten predigt.
ஊழியத்துல நமக்கு பெருமை நாம தேடக்கூடாது.
Im Dienst dürfen wir nicht unsere Ehre suchen.
ஊழியத்தினாலே நமக்கு புகழ்ச்சியை நாம் தேடக்கூடாது.
Im Dienst dürfen wir nicht unseren eigenen Ruhm suchen.
நாலு பேர் என்னை குறித்து பாராட்டணும் என்கிற நோக்கத்தோடு நான் வெளியில முன்னு நின்று ஆண்டவர் ஊழியத்தை நான் செய்யக்கூடாது.
Ich darf nicht diese Absicht hegen, dass viele Leute über mich, sage ich mal, gute Komplimente rüberbringen.
தேவனோ நம்முடைய இருதயத்தின் நோக்கங்களை அறிகிறவராக
இருக்கிறார்.
கர்த்தரோ நம்முடைய நினைவுகளை ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். சோ ஆகவே சரீரத்தில் ஒவ்வொரு உறுப்புகளும் சரியாக இயங்குறது போல சபையில இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய ஊழியர்களும் சரியாக இயங்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாகும்.
So jedes Glied am Leib seine eigene Aufgabe erfüllt, so müssen auch alle Bediensteten in der Gemeinde ihre Aufgaben tun.
So ஆகவே சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு தொழிற்பாடு இருக்கிறது போல, அது தன் வேலை செய்வது போல, சபையில் இருக்கிற இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் தாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை ஊழியத்தை நிறைவேற்ற
பிரயாசப்படுகிறோம்.
ஒருவருடைய ஊழியத்துக்குள்ள இன்னொருவர் கிரஸ் பண்றது நல்லதல்ல.
Es ist nicht in den Dienst von anderen Leuten die Nase reinzustecken.
அல்லது ஒருவருடைய ஊழியத்தை இன்னொருவர் இச்சிக்கிறது நல்லதல்ல.
Es ist nicht schön den Dienst von anderen Menschen für sich zu beanspruchen.
கர்த்தர் என்ன அழைப்பில் அழைத்தாரோ அதிலே நான் நிக்கணும், ஆண்டவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை நான் செய்ய முடியணும்.
So ich muss in der Berufung da bleiben wo Gott mich berufen hat und diese Dienste tun wofür er mich erwählt hat.
என்னுடைய அழைப்பை நான் நிறைவேற்ற வேண்டும்.
So meine Berufung muss ich ausführen.
கர்த்தர் எனக்கு தந்த பொறுப்பை நான் நிறைவேற்ற வேண்டும்.
Ich muss die Verantwortung tragen.
ஏனென்றால் நான் ஒரு நாளைக்கு தேவனுடைய நியாயசனத்துக்கு முன்பாக நிற்கிற நாட்கள் வரும்.
Denn ich muss eines Tages, dieser Tag wird kommen, müsst ihr vor Gott stehen und Rechenschaft ablegen.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்பின் அடிப்படையிலே கர்த்தர் ஊழியத்தை நாம் செய்ய
வேண்டும். So meine Lieben, lasst uns unsere Dienste tun in der Berufung und Erwählung Gottes.
அதே நேரத்தில் அந்த அழைப்பு விட்டு நாம் விலகவும் கூடாது.
Und wir dürfen in dieser Berufung und Erwählung nicht einfach abschleichen, also auf andere Wege kommen.
எத்தனையோ பேர் அழைக்கப்பட்டு அபிஷேகப்பட்டு தேவ கிருபையை பெற்றும் அதை நிறைவேற்றாமல் போனதை நான் அறிவேன்.
Sie kennen viele Leute, die wirklich die Berufung und Erwählung hatten und die Gnade hatten, aber trotzdem es nicht ausführen konnten, sondern sind vom Weg abgekommen.
அது இந்த ஐரோப்பாவிலே.
Auch in diesem Europa.
எத்தனையோ சில தேவ கிருபை பெற்றவர்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய கிருபை பெற்ற அழைப்பு பெற்றவர்களும் அதை விட்டு விலகினதை இன்று வரைக்கும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
So nicht nur auch heute noch kann ich sehen, dass viele Menschen, die diese Gnade Gottes hatten, bestimmte Dienste auszuführen, die einfach nicht getan sondern vom Wege abgekommen sind.
ஆகவே நான் சொல்லுவேன், உங்களை ஆண்டவர் எந்த அழைப்பில் அழைத்தாரோ அந்த அழைப்பில் நிலைத்திருந்து உங்களை கொண்டு தேவன் செய்ய விரும்பின காரியங்களை நீங்க நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
So deswegen bitte ich euch, bleibt in der Erwählung und in der Berufung Gottes, wofür er dich berufen hat, eingesetzt hat, und tue diesen Dienst aufrichtig bis zum Schluss.
சோ அழைக்கப்பட்ட அழைப்புக்கு அழைப்பு அழைப்பை பெற்றவர்களுக்கும் விரோதமாக போராட்டங்கள் முறுமுறுப்புகள் வருவது தவிர்க்க முடியாது. ஆனால் அதை கண்டு நாம பின்வாங்கி போனமாக இருந்தால் எப்படி தேவ சமூகத்திலே நாம ஈட்டிலே நமக்கு நிக்க முடியும்?
So es ist unvermeidlich, dass Kinder, die berufen sind und erwählt sind von Gott, dass sie Herausforderungen und Bedrängnis entgegensehen müssen. Aber wir dürfen nicht einen Step zurückgehen, wir dürfen nicht rückfällig werden, sondern wie können wir dann vor Gott stehen, wenn wir vor diesen Bedrängnissen Angst haben?
ஆதி திருச்சபையில் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது.
இது இந்த ஊர்கமைந்து ஒரு ப்ராப்ளம்.
அது என்னவென்றால், கிரேக்கர்கள் சபையிலே தங்கள் விதவைகள் சரியாக விசாரிக்கப்படவில்லை என்று சொல்லி ஆதி திருச்சபையிலே ஒரு பெரிய பிரச்சனை வந்தது.
Und zwar in der Urgemeinde gab es ein Problem. Die Griechen haben sich beschwert, weil die griechischen Witwen nicht gut versorgt worden sind von den Juden.
அந்த வேளையிலே அப்போஸ்தலர்கள் அதை எப்படி தீர்த்திருக்காங்க என்று நாம் பார்க்கிறது நல்லது.
Es ist gut zu sehen, wie die Apostel diese Sache herangegangen sind und es gelöst haben.
அவங்க சொன்ன காரியம் என்ன தெரியுமோ?
Sie haben gesagt,
பந்தி விசாரிக்கிறதுக்கு சிலரை நீங்க நியமித்துக் கொள்ளுங்கள். அருமையான ஒரு வார்த்தை இங்க சொல்லப்படுறது, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை பிரசங்கிப்பதிலும் உறுதியாய் தரித்திருப்போம்.
Die Apostel haben folgendes uns war zu der Gemeinde, sucht euch gute Männer oder Kinder Gottes aus, die gutes Zeugnis haben, und setzt sie in diesen Dienst ein, um sich um die Witwen zu kümmern, um sich um das Essen, Versorgung zu kümmern. Wir aber, die Apostel, wir müssen im Wort Gottes bleiben, zu predigen.
Apostel 6:4 பார்க்க முடியும், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை பிரசங்கிப்பதிலும் உறுதியாய் தரித்திருப்போம்.
Aber die Apostel, wir müssen im Wort Gottes bleiben, zu predigen und im Gebet.
நன்றா கவனிங்க, நன்றா கவனிங்க. அப்போ சிலர்கள் தங்களுடைய அழைப்பில எவ்வளவு உறுதியாக இருந்திருக்கான்னு பாருங்க. அதுவும் ஊழியந்தான் சொல்லி அதிலும் அவர்கள் தலையிட இல்லை. பட் அவர்களுடைய நோக்கம் என்ன? கர்த்தர் எங்களை எந்த அழைப்பில் அழைத்தாரோ அந்த அழைப்பு அந்த ஊழியத்தை நிறைவேற்றும். ஆகவே அதற்கு வேறு ஏழு பேரை தெரிஞ்சு கொள்ளுங்க. நாங்களோ
Wie kann man sehen, wie die Apostel wirklich vom Weg abgewichen sind? Sie hätten auch sagen können, ja, wir mischen uns auch in diesem Dienst der Versorgung der Witwen ein. Nein, die haben gesagt, ganz klar, sie wussten, was ihre Berufung und Erwählung war, und zwar im Predigen und im Gebet. Und sie haben gesagt, wisst ihr was, sucht euch gute Männer aus, die gutes Zeugnis haben, setzt sie in diesen Dienst ein, wir aber wissen, in unserer Berufung bleiben. Sie wussten ganz klar, eine Trennlinie zu ziehen.
அழைப்பு ஊழியம் என்று சொல்லும்பொழுது எபேசியர் 4 அதிகாரத்தில் 5 விதமான ஊழியங்களை அழைப்புகளை குறித்து வேதம் திட்ட தெளிவாக கூறுகிறது.
Wenn wir über Berufung und Erwählung sprechen, dann können wir in Epheser lesen, es gibt 5 verschiedene Berufungen.
அதை எபேசியர் 4 12 13 வசனத்தில் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது.
Wir können in Epheser 4 12 und 13 lesen.
Paul Ministerium சொல்றார்கள் 5 விதமான ஊழிய அழைப்புகள் அங்கே குறிப்பிடப்படுகிறது.
Man sagt, es gibt diese 5 Berufungen in der Gemeinde.
5 விதமான ஊழியங்களை பார்க்கும் பொழுது முதலாவது அப்போஸ்தலர்களும் இரண்டாவது தீர்க்கதரிசிகளும் மூன்றாவது சுவிசேஷகர்களும் நான்காவது மேய்ப்பர்களும் போதகர்களுமாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம்.
So wir können lesen darin und zwar Nummer 1 die erste Berufung zu Aposteln, Nummer 2 Propheten, dritte Evangelisten und Nummer 4 und 5 das sind Lehrer und Hirten, die eingesetzt sind.
So இவைகள் வந்து ஊழிய அழைப்பு, the call from the Lord.
Das sind Berufungen von Gott. Gott hat sie eingesetzt.
So ஆகவே அந்தந்த அழைப்பிலே அழைக்கப்பட்டவர்கள் அதிலே நிலைத்திருக்கணும் என்று தேவன் விரும்புகிறார்.
Und Gott möchte, dass diejenigen, die dazu berufen sind in diesen fünf Diensten, also die wirklich darin beständig sind.
இதை குறித்து சுருக்கமாக சொல்லலாம்.
Ich kann da eine Kurzfassung machen.
இப்ப அப்போஸ்தல ஊழியம் அதை நான் விவரிக்க விரும்பவில்லை, தீர்க்கதரிசி ஊழியம் விவரிக்க விரும்ப நேரம். ஆனால் அடுத்த மூன்றாவது வார அந்த நடுவரில் பார்த்தீங்கன்னா சுவிசேஷ ஊழியர்களை குறித்து நாம பார்க்கிறோம்.
Über die Apostel und den Propheten möchte ich jetzt nicht tiefer reingehen und weiter ausführen, aber ich möchte über den Evangelisten mal etwas sagen.
இதை குறித்து ஒன்று ரெண்டு காரியத்தை சொல்லிட்டு போக விரும்புறேன்.
Ich möchte ein, zwei Dinge nochmal erwähnen.
சிலரை தேவன் சுவிசேஷராக அழைக்கிறார். ஆண்டவர் சுவிசேஷனாக சிலரை அழைத்து கண்பம் பண்றார்.
This year God bestätigt einige Leute und beruft sie zu Evangelisten.
அவர்களுக்குள்ளே அந்த அழைப்பின் அடிப்படையில் அவர்களுக்குள்ளே வல்லமையாக அந்த அழைப்பு கிரியை செய்யும்.
Und aufgrund dieser Berufung gibt es auch bestimmte Gaben, die in ihnen funktionieren.
ஞானங்கள் அவர்கள் மூலமாக ரட்சிக்கப்படுறது நாம கண்ணார காண முடியும்.
Wir können sehen, dass Menschen durch diese Evangelisten bekehrt werden, dass sie errettet werden.
அது தேவன் அவர்களுக்கு கொடுத்த அழைப்பு.
Das ist deren Berufung, Evangelist.
அந்த அபிஷேகம் அவர்களுக்குள்ளே கிரியை செய்யும்.
Und diese Salbung funktioniert.
So அதே நேரத்தில் நன்றாக கவனிங்க.
In gleicher Weise
சுவிசேஷத்தினாக சிலரை ஆண்டவரை அழைக்கிறாரு. ஆனா அதே நேரத்தில் எல்லோரும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை.
So wisst ihr, einige hat Gott speziell berufen, Evangelisten zu sein, aber Gott hat auch uns einen Gebot gegeben, wir sollen alle das Evangelium predigen.
So இந்த வித்தியாசத்தை தேவன் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும்.
Wir müssen diese zwei Unterschiede, Differenzen erkennen.
சிலரை சுவிசேஷகராக அழைக்கிறாரு.
Manche sind als Evangelisten berufen.
ஆனா எல்லோரும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளை
இட்டிருக்கார். Aber Gott will, dass wir alle das Evangelium predigen.
For example, Antiochia சபையை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க.
Zum Beispiel nehmt euch mal die Gemeinde Antiochia.
Antiochia சபை வந்து அப்போஸ்தலர்களால் சாபிக்கப்பட்ட சபை அல்ல.
Diese Antiochia Gemeinde wurde nicht von Aposteln gegründet.
தேவன் நிமித்தமாக சிதறப்பட்ட சாதாரண விசுவாசிகளால் ஆரம்பிக்கப்பட்ட சபை அந்தியோகிய சபையா.
Diese Antiochia Gemeinde wurde gegründet durch einen ganz normalen gläubigen Stephanus.
அந்த சபை சரித்திரத்தை பார்க்கும் பொழுது பிற்காலத்திலே எருசலேமில் இருந்த பிரதான சபையிலும் பார்க்க அந்தியோகியா சபை பெருசாக இருந்ததுன்னு சொல்லப்படுது.
Wenn man diese kirchlichen Hintergrund oder geschichtlichen Hintergrund lesen würde, dann wird man erkennen, dass diese Gemeinde in Antiochia viel größer war als die in Jerusalem.
அங்க இருந்தவங்களுக்கு கிறிஸ்தவங்க முதல் பேர் வாரத்துக்கு முதல் அந்தியோகியாவிலிருந்த சீசர்களுக்கு தான் முதல் முதல் கிறிஸ்தவங்க பேரை வழங்கப்பட்டது.
In Antiochia hat man die ersten Jünger Jesus Christen genannt, bevor in Jerusalem das passierte. Passierte das zum ersten Mal in Antiochia.
So சுவிசேஷர்கள் போய் அந்த சபை ஆரம்பிக்கல.
Evangelisten oder Apostel haben diese Gemeinde gegründet.
சுவிசேஷிகளால சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அந்த சபை ஆரம்பிக்கப்பட்டது.
Das waren ganz normale Gläubige.
பிற்பாடு பர்ணபா அனுப்பப்பட்டு பர்ணபா போய் சவுலை கூட்டிக் கொண்டு அந்த சபையை வளர்க்கிறத நாம
பார்க்கிறோம்.
அதுக்குரிய கிருபைகளையும் வரங்களையும் ஆவியும் வல்லமைகளையும் ஆண்டவர்களுக்கு கொடுப்பார்.
Gott gibt ihnen diese Gnade und diese Gaben des Heiligen Geistes dazu.
சிலரை மேய்ப்பராகவும் அது ரெண்டும் சேர்ந்து வருது நீங்க பாப்பீங்களா இருந்தா. முதலாவது அப்போஸ்தலரும், இரண்டாவது தீர்க்கதரிசி, மூணாவது சுவிசேஷர், நான்காவதும் ஐந்தாவதும் சேர்ந்து சிலரை மேய்ப்பர்களாகவும் போதகராகவும்
ஏற்படுத்தியிருக்கிறீங்க. இதிலேயும்
ஒரு வித்தியாசத்தை நான் உங்களுக்கு காட்ட
விரும்புறேன். நன்றாக
கவனிங்க. சிலரை மேய்ப்பர்களாகவும் போதகராகவும் ஏற்படுத்தப்பட்டார்கள் அல்லது நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எதற்கு தெரியுமோ, சபையானது பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தவான்கள் சீர்பருந்தவும் சுவிசேஷ ஊழியத்திற்காகவும். இந்த ஐந்து விதமான அழைப்பு ஊழியமும் எங்கே இருக்கிறது? சபைக்குள்ளே இருக்கிறது. சபையிலே ஆண்டவர் வைத்தார்.
Einige hat Gott als Hirten und Lehrer berufen, damit die Gemeinde erbaut wird, damit die Gemeinde auch das Evangelium predigen kann, damit die Gemeinde auch wachsen kann im geistlichen Leben. Deswegen hat Gott auch einige als Hirten und Lehrer in der Gemeinde eingesetzt.
ஐந்தாவது பார்க்கும் பொழுது மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்த வாசிக்கிறோம். நன்றாக கவனிங்க, சிலரை தேவன் போதகராக வேத வசனத்தை போதிக்கிறவர்களாக அழைக்கிறார், அபிஷேகம் பண்றார்.
Und einige hat Gott als Lehrer berufen, um das Wort Gottes zu predigen, um es zu studieren, um es wirklich zu lehren.
அவர்களுக்கு தேவன் வேதத்தில் வெளிப்பாடுகளையும் வெளிச்சத்தையும் கொடுக்கிறார்.
Und Gott gibt diesen Menschen wirklich Erkenntnisse und Offenbarungen der Schrift.
ஏனென்றால் தேவன் அதற்காக அவர்களை அழைத்திருக்கிறார்.
Weil Gott sie deswegen berufen hat.
அவர் நிச்சயமாக அந்த கிருபை அவர்களுக்கு கொடுப்பார்.
Und er wird mit Sicherheit ihnen diese Gnade geben.
So, எல்லாரும் வசனத்தை போதிக்கலாம், ஆனா எல்லாரும் தேவனால அழைக்கப்பட்ட போதகர்கள் என்று நாம் சொல்ல முடியாது.
So alle können das Wort Gottes predigen, lehren, aber nicht alle sind von Gott berufene Lehrer.
தண்டக்காரன் என்று சொல்ற மாதிரி இன்றைக்கு யூடியூப்ல காசு கொஞ்சம் காசு இருக்குது, ஒரு மைக்கு விழுந்து சொன்னா என்னெல்லாம் போகுது ஐயா, இன்றைக்கு யூடியூப்ல என்னெல்லாம் போகுது, என்னெல்லாம் போகுது என்று பார்க்கும் பொழுது, அருமையான தேவட பிள்ளைகளே, நன்றாக கவனிங்க, நன்றாக கவனிங்க, நன்றாக கவனிங்க. சிலரை ஆண்டவர் போதராக அழைக்கிறார், அபிஷேகம் பண்ற அவர்களுக்கு வேதத்திலே பிரத்யேகமான வெளிப்பாடுகள் வெளிச்சகத்தை தேவன் கொடுக்க, ஏனென்றால் அந்த அழைப்பில் அவர்களை அழைத்திருக்கப்படியால் அதை நிறைவேற்றுவதற்கு அந்த வெளிப்பாடுகளை கற்றுக்கொடுக்க.
Einige hat Gott als Lehrer berufen und er gibt ihnen diese Gnade, um die Erkenntnisse der Schrift und Offenbarungen zu erhalten und den Menschen es zu lehren.
பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவனாக ஒன்றையும் பெற்றுக் கொள்ள முடியாது.
So wenn es sich vom Himmel her gegeben worden ist, keiner kann es von sich aus haben bekommen.
இதுல இன்னும் ஒரு காரியத்தை சைத்தான் சொல்ல விரும்புறேன். அவரை போல நான் இல்லையே, இவரை போல நான் இல்லையே, அவரை போல போதிக்கனால முடியல, இவரை போல போதிக்க முடியலன்னு சொல்லி நான் அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இல்லை, இல்லை.
Es geht nicht darum, beschwer dich nicht, warum du nicht so wie der andere Prediger bist oder so wie jener bist oder derjenige. Nein, du brauchst dich nicht darum zu bemühen, so wie der andere zu sein.
என்னை இந்த ஊழியத்துக்கு அழைத்திருந்தால், உங்களை இந்த வசனத்தை போதிக்கிறதுக்கு அழைத்திருந்தால், நான் அறுதியும் உறுதியுமாக சொல்லுவேன், உங்களுக்கு வேதத்தில் வெளிச்சத்தையும் வெளிப்பாடுகளையும் கர்த்தர் நிச்சயமாக தருவார்.
Ich sage dir gewiss, wenn du wirklich von Gott berufen bist, ein Lehrer zu sein, dann wird er dir mit Sicherheit die Gnade geben und die Erkenntnisse geben.
அதே நேரத்தில் நீங்க பாப்பிங்களா இருந்தால், நான் சொன்னது போல சிலரை வசனத்தை போதிக்கிற போதகர்களாக அழைக்கிறார். அதே நேரத்தில் மேய்ப்பர்கள், நன்றாக கவனிங்க, மேய்ப்பர்கள் வரும் பொழுது நான் அடுத்து சொல்றேன், கவனிங்க, மேய்ப்பர்களுக்குள்ளே போதிக்கிற வரத்தை நிச்சயமாக ஆண்டவர் வைப்பார்.
Und als nächstes sehen wir auch die Hirten, wenn es um die Hirten geht, auch Hirten hat Gott eingesetzt und auch in ihnen hat Gott diese Gabe der Lehre gegeben.
ஏனென்றால் மேய்ப்பனுக்கு ஆடுகளுக்கு புல்லு போட தெரியணுமே, அப்படி இல்லாட்டால் ஆடுகள் நலிந்து போகும், மெலிந்து போயிருமே. ஆகவே மேய்ப்பனாக தேவன் ஒரு மனுஷனை அழைத்து அபிஷேகம் பண்ணுவாராக இருந்தால், அவனுக்குள்ளே போதிக்கிற கிருபை நிச்சயமாக கொடுத்தே ஆவாரு.
So ein Hirte muss natürlich wissen, wie er seine Schafe, die Herde einfach weidet. Er muss auf grünen Auen in diese Herde bringen. Deswegen ist in einem Hirten definitiv auch die Gabe der Lehre gegeben.
இவைகளை குறித்து நான் சொல்லுவது காரணம் என்னவென்றால், நாம் நம்முடைய அழைப்பு என்னவென்பதை தெரிந்து கொள்ள
கற்றுக்கொள்ள. Es ist wichtig zu erkennen, welche Berufung und Erwählung Gott für uns hat.
Und wir müssen
voll, also 100% uns darum bemühen, diese zu erkennen.
What is your God in my life? ஆண்டவரிடத்தில் ஜெபித்து மண்டாடி அதில முழுவதுமாக நாம் பிரயாசப்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாரா?
Es ist anständig und richtig vor Gott, wenn man von diesem Dienst etwas tut und von dem anderen Dienst ein bisschen tut und einfach so überall so eine Mixtur macht. Nein, es ist wichtig vor Gott zu sitzen, einfach in seiner Gegenwart zu erfahren, welche Berufung er für dich persönlich hat.
ரோமர் 11 அதிகாரம் 29 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அவர் அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதென்று எழுதப்பட்டிருக்கிறது.
mal lesen, die Berufung Gottes und auch seine Gnadengaben gereuen ihm nicht.
Aber
Wisst ihr, die Berufung und seine Gnadengaben, sie verändern sich nicht, die gereuen Gott nicht, die bleibt.
உங்களை தேவன் ஒரு ஊழியத்துக்கு என்று அழைத்திருந்தால் எவராலும் அதை தடுத்து நிறுத்தவே முடியாது என்று அடித்து சொல்வேன் கர்த்தருடைய நாமத்தில்.
Ich sage dir mit hundertprozentiger Sicherheit, wenn Gott dich in eine Berufung gebracht hat, wenn Gott dich erwählt hat für eine bestimmte Berufung, keiner wird dich aufhalten können.
ஐயா, தடைகள் வரலாம், தடுத்து நிறுத்தப்படலாம், ஆனா நான் அடித்து சொல்வேன், மனுஷனு பார்க்க தேவன் பெரியவராக இருக்கிறார். உங்களை ஒரு ஊழியத்துக்கு என்று ஆண்டவர் நியமித்திருந்தால், அழைத்திருந்தால், எவராலும் அதை தடுத்து நிறுத்தவே முடியாது. ஏனென்றால் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்.
Ich sage dir, derjenige, der dich berufen hat, ist treu. Wenn Gott dich berufen hat, dann kann keiner entgegenstehen. Keiner kann dir im Weg stehen. Ich danke dem Herrn für die Jugendlichen in unserer Gemeinde.
Ich sehe
viele Jugendliche, wie sie kommen und gehen und wachsen.
So, in dieser Zeit, der Devote, Uliete, Schiere, Uliekelak, Jelimbo, und Anurtel, und Jabitu, und Katrik, und Bak, und Membadi, und Solere.
So, ich bete jedes Mal für die Jugendlichen, dass Gott aus denen ein großes Bedienstete macht.
Amor in der Uliek, Kadendepoirakuda, Warunkal, Sandadi, Nam, Walateriko, und die Purp, Kadamai, Makarikre.
Denn es ist unsere Verpflichtung, dass die nächste Generation wächst und nicht mit unserer Generation die Gemeinde aufhört. Wenn wir nicht die nächste Generation vorbereiten, dann haben wir verloren.
ஆகவே இன்னும் ஒரு காரியம், உங்களுடைய ஊழியத்தை எவரும் களவெடுக்க முடியாது, உனக்கு தந்த அபிஷேகத்தை எவராலும் திருடவும் முடியாது. கர்த்தர் பெரியவர், ஸ்தோத்திரம்.
உங்களுடைய
ஊழியத்துக்கு இந்த ஆண்டவர் அழைத்திருந்தால் எவராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தருடைய கரம் கொண்டு கூட இருந்து நடத்தும், உயர்த்தும், காக்கும் என்று கர்த்தருடைய நாமத்தில்
சொல்றேன். Lasst uns beten für die Berufung in der Jugendlichen. Was Gott auch in den Jugendlichen gelegt hat, das soll passieren, das soll
passieren.
Es kann auch sein, dass Gott aus bestimmten Jugendlichen hier große Evangelisten
macht.
Oder er kann ja auch bestimmte Lehrer aus den Jugendlichen
machen.
Oder Apostel. Aber lasst uns für sie beten.
அப்படிப்பட்ட சிந்தனையோடு தேவ சமூகத்தில் தங்கள் பிள்ளைகளை குறித்து ஜெபிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு.
Und es ist die Verantwortung jeder Eltern für ihre Kinder zu beten.
எனக்கு எத்தனை வாலிப பிள்ளைகள் எப்படியோ இங்க நிக்கிறாங்க நாம் அறிவோமே.
So wir wissen nicht, wo viele Jugendliche heute sich in der Welt rumtreiben. Ich danke dem Herrn und preise ihn für die Jugendlichen, die hier in der Gemeinde gerade sind. Lass uns beten, damit die Absicht Gottes, seine Berufung und Erwählung sich erfüllt in deren Leben.
So
ich möchte hier stoppen.
How to do the ministry.
Also Nummer zwei, wie sollen wir unsere Dienste vollbringen, ausführen, wie
Aaron?
So, Nummer 1, nach unserer Berufung
müssen wir Dienste tun.
Und Nummer 2, in der Liebe Gottes müssen wir unsere Dienste
verbringen. Johannes Kapitel 21,
Vers 15.
Johannes 21, 15. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக
என்றார். அவனே பார்த்து மூன்று தரம் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்ல வச்சார். இது உங்களுக்கு தெரியும். நன்றி கவனிங்க. ஆண்டவர் பார்த்து பேதுரை பார்த்து கேட்ட கேள்வி என்ன? ஐ லைக் தட். இவைகளிலும் பார்க்க, ஐ சீ தட், மற்ற சீசர்களும் பார்க்க, இவர்களும் பார்க்க, நீ என்னத்தில் அன்பா இருக்கிறாயா? அவர் சொன்ன போது என்ன? எஸ் லார்ட், நீர் அறிவே.
Ihr kennt ja diese Stelle, wo Jesus Simon Petrus fragt, hey Simon, liebst du mich oder magst du mich, wie man das so nehmen kann. Und zwar, er fragt dreimal und dreimal bekommt er die Antwort. Und Jesus fragt aber ihn, mehr als diese anderen, liebst du mich mehr? Mehr als diese anderen.
Dann kann man nicht gehen. அவன், ஆம் ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன், அதன் அருமை சொன்ன பிற்பாடு ஆண்டவர் பாதி சொன்ன வார்த்தை தெரியுமா? என் ஆடுகளை மேய்ப்பாயாக.
Nachdem er diese Antwort, Jesus, diese Antwort gehört, ja Herr, ich liebe dich, sagt er, weide meine Schafe.
என்னில் அன்பாயிருக்கிறாயா? நீ என்னில் அன்பாயிருந்தால் என் ஆடுகளை மேய்ப்பாயாக.
Liebst du mich, Simon? Wenn ja, dann magst du meine Schafe weiden.
எனக்கு தெரியல, மற்ற அப்போஸ்தலர் பார்த்து ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்கல. அது ஏன்னு எனக்கு தெரியாது. அதை கூட விவரிக்க நான் வரையில பாட்டு பேதுரை பார்த்துக்கிறேன். நீ இவைகளும் பார்க்க அன்பா இருந்தால் ஆடு.
Ich weiß nicht, warum Jesus die anderen Apostel nicht gefragt hat, aber er fragt Petrus, ich möchte noch nicht weiter darüber ausführen, aber er fragt, liebst du mich, Simon?
கடைசி வரைக்கும் அந்த ஊழியத்தை செய்து முடிப்போம் என்று சத்தியத்தின்படி நான் உங்களை
சொல்கிறேன்.
எழும்புற உற்சாகத்துல ஏதாவது போய் ஒரு ஊழியத்தை கொஞ்ச நாளைக்கு கட்ட 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 என்று செய்கிறது. குறை பார்த்தா அந்த இடத்துல ஆக்களை காண கிடைக்குது. இது என்ன? இது நம்ம மாமிசத்துல ஏற்படுற காரியமா, அல்லது தேவனுடைய உணர்வோடு தேவ உத்தாசியோடு நாம் செய்கிற காரியமா? ஆண்டவர் இயேசு மேல நான் அன்பு வைத்து அந்த அன்பின் அடிப்படையில கத்திட ஊழியத்தில் ஏதாவது ஒன்றை நான் செய்வேனாக இருந்தால், அதுல என்ன போராட்டம் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும், நான் அதை நிறைவேற்றியாக ஏன் தெரியுமா? ஐ லவ் கிரைஸ்ட் பர்சனலி. That is why I do the ministry, what I can do. நான் என்னால என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்கிறேன். ஒன்னே ஒன்று, ஆண்டவர் வச்சிருக்க தனிப்பட்ட அன்பின் நிமித்தம் எல்லாவற்றையும் பொறுக்கவும் சகிக்கவும் கத்தரத்திலே பந்தாடுவோம். கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
Was ich seit vielen Jahren sehe, ist, es gibt viele Menschen, die durch Euphorie getrieben werden oder durch Enthusiasmus. Dann sagen sie, ja, ich möchte Dienste tun, aber nach einer gewissen Zeit seht ihr, wie die flach liegen. Dann tun die gar nichts mehr. Deswegen sage ich, solche Dienste, die im Fleischlichen entstehen, die halten nicht lange. Aber wenn du persönlich Jesus Christus liebst, wenn du sagst, Gott, ich liebe dich und ich möchte für dich Dienste tun, dann wirst du auch bis zum Schluss, egal welche Bedrängnisse kommen, egal welche Herausforderungen kommen, du wirst bis zum Schluss in der Liebe Gottes bleiben und in der Liebe Gottes wirst du auch deine Berufung zu Ende laufen.
2. Korinther 5. அதிகாரம் 14. வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்கிறார். 2. கொரிந்தியர் 5:14 இலே
கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள்
என்றும். என்ன சொல்றாரு பாரு, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுடுது. தூங்க முடியலப்பா, வேறு காரியங்களிலே இந்த கவனத்தை செலுத்த முடியலப்பா, வேறு காரியங்களை செய்யக்கூடிய பலம் இருந்தாலும்
அவைகளை செய்ய எனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குது. ஏனென்றால் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுது. அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பம் என்னை நெருக்கி ஏவுறபடியால் மற்ற காரியங்களை எனக்கு இஷ்டம் இல்லைப்பா. பிகாஸ் ஐ லவ் கிறிஸ்ட்.
Hier sagt Petrus in 2. Korinther Kapitel 5, könnt ihr nachlesen. Paulus sagt hier Folgendes, und zwar diese Liebe Gottes, die bedrängt mich so. Das heißt, er wurde so sehr von der Liebe Gottes gedrängt, dass er gar nicht mehr auf andere Sachen konzentrieren kann, sondern er denkt darüber nach, wie er das Reich Gottes bauen kann. Er denkt darüber nach, wie er die Gemeinde aufbauen kann. Er denkt darüber nach, wie er seine Berufung erfüllen kann. Er denkt einfach nur über Gott nach, weil diese Liebe Gottes ihn einfach drängt und einfach dazu drängt, einfach seinen Dienst zu seine Berufung zu folgen.
பட்டணங்கள் தோறும் கட்டுக்களும் காவல்களும் எதிர்ப்புகளும் கல்லறிகள் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் கிராமம் கிராமமா பட்டணம் பட்டணமாக நகரக நகரமாக அலைந்து திரிந்து கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு பவுலுக்கு என்ன காரணம்? கிறிஸ்துவின் அன்பு என்று நெருக்கி அவரது தூங்க முடியலப்பா. சாப்பிடக்கூட சிநேகத்துல விருப்பம் இல்லப்பா. வேற காரியங்களில் தலையிட விருப்பம் இல்லையப்பா. ஆண்டவுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவது ஏதாவது அவருக்கு செய்தியா? இந்த கைகள் எதற்கு? நல்ல கை இருக்குதே, நல்ல கால் இருக்குது, நல்ல கண் இருக்குது, பேசுறதுக்கு நல்ல வாய் இருக்குது, எதற்கு? நம்ம பொறுப்போடி வாழ்ந்து சாகிறதுக்கா? Whatever you can do for the Lord, if you really love Christ, if you love Jesus, you can do anything, you can do something for the Lord because you love your God. Yesuve umme nesikirennu solli summaga somberigalaga appadi ulaga karyathile utchagamaga irukrome ulaga karyangalai adikadi enna seyunna thittam aanal unne aalaitha unakkaga siluvaila maritha yesuvuka unakkaga thanda deivamaga girundum unakkaga enakkaga uyirai kodutha aandavar yesuvukaga enna senjirukrom arumana devada pillaigale edho rendu karyangalai senjivittu naam idha kanak செய்தது போல நாம் நினைச்சிட கூடாது, பாசாங்கு செய்யக்கூடாது. I am very sorry to say it, but I know what I am saying. God knows everything. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவில் அன்பு கொண்டா நம்ம சும்மா இருக்க மாட்டோம்.
Der Apostel Paulus, er wusste ganz genau, dass auf ihn Gefängnis wartet, auf ihn Ketten warteten, dass ihn auf ihn Probleme warteten, sogar der Tod wartete. Aber diese Liebe Gottes in ihm, sie drängte ihn so sehr, dass er von Städte zu Städten, von Dorf zu Dorf hingegangen ist, das Evangelium gepredigt hat, die Gemeinde erbaut hat. Er hat die Gemeinde erbaut und sie motiviert, ermutigt und sie wachsen lassen. Warum? Weil einfach die Liebe Gottes in ihm einfach ihn so sehr gedrängt hatte. Er dachte sich, warum habe ich diese Hände, wenn die nicht für Gott agieren? Warum habe ich diese Füße, wenn sie nicht für Gott laufen? Warum habe ich diesen Mund, wenn das nicht für Gott spricht? Aber er hat alles hingegeben und zwar für Gott. Ich sage euch, es bringt nichts, wenn ihr einfach in die Gemeinde kommt und sagt, ich liebe Gott und mache gar nichts. Das ist nämlich nicht die wahre Liebe Gottes, denn die Liebe Gottes wird euch drängen, für Gott etwas zu vollbringen und für sein Reich zu bauen.
நல்ல கால் இருக்குது, நல்ல கை இருக்குது, நல்ல புத்தி இருக்குது, ஆற்றல் இருக்குது, அறிவு இருக்குது. ஆகவே இந்த பூமிக்குரிய காரியங்களையே தேடி 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 ஒரு நாளைக்கு கண்ணை மூடும். அப்போ ஆண்டவரே, கதவை தருவங்க, நான் வந்திருக்கிறேன். நேற்று நான் பார்த்த சில கார்ல ஐ லவ் கட்டன்னு போட்டிருக்கேன். பூனை நாயெல்லாம் நேசிக்கிற ஒரு காலத்துக்கு புத்திக்குள்ள இந்த ஜனங்கள் இப்படி எல்லாம் போட்டிருக்கிறாரு. யோசித்து பாருங்க, நம்ம ஆண்டவர் இயேசுவை நேசிக்கிறோமா இருக்கிறார், நாம அவருக்கு என்ன செஞ்சு யோசி மனதார சிந்தி. நல்ல கை இருக்கு, நல்ல கால் இருக்குதுப்பா, புத்தி இருக்குது, அறிவு இருக்குது, நம்ம அன்பு கொண்ட ஆண்டவருக்கு நாம என்ன?
Aber überlegen, wir haben doch einen Intellekt, wir haben doch einen Verstand, wir sind doch gebildet, aber wir haben doch gut funktionierende Beine und Hände und Füße, wir haben alles, aber was machen wir denn für Gott? Treibt uns wirklich die Liebe Gottes in uns an, um für Gott etwas zu vollbringen, oder was machen wir?
Everybody can do something.
Jeder kann etwas tun.
எல்லாராலும் எல்லாவற்றையும் செய்ய முடியும், சிலவற்றை செய்ய முடியும். நீங்க சொல்ல முடியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படி என்று நம்ம நாம சாதிச்சு கொள்றோம். ஆனால் நான் சொல்றேன், உங்களாலும் செய்யக்கூடிய சில காரியம் உண்டு.
So wisst ihr, nicht jeder kann tun, aber jeder kann irgendetwas tun. Jeder hat etwas in sich, das er Gott investieren kann, für Gott tun, umsetzen kann. So daher lassen der Liebe Gottes unsere Dienste
führen. Our heart attitude is very important before the Lord.
நினைவுகள் சிந்தனைகள்
விட்டு வலிச்சு.
If
lasst uns nicht unseren eigenen Ruhm, unsere eigene Ehre suchen, indem wir das tun oder erwarten, dass viele Leute uns Komplimente machen. Nein, lasst uns unsere Herzenseinstellung ändern. Lasst uns demütig sein, wirklich in wahrhaftiger Liebe Gottes unsere Dienste tun. Denn Gott sieht in unserem Herzen, er weiß, was in unseren Herzen vorgeht.
Nummer 3.
Lasst uns in voller Hingabe die Dienste
ausführen. தங்களை ஊழியர் கண்டு கத்தரிக்கு தங்களை அர்ப்பணிக்காத காரணத்தினாலும் இடர்வில செய்கிற ஊழியங்களை விட்டு விடுறதை இதுவரைக்கும் நாம பார்த்துட்டே வருகிறோம்.
Höre mittendrin in ihren Dienst oder in ihre Berufung, weil sie nicht mit ganzem Herzen, voller Hingabe sich Gott hingegeben haben. Wofür Gott mich berufen hat, dann muss ich mich voll und ganz hingeben.
Dying every day.
Bis hier seit einem Jahr sehen wir schon, dass dieser Krieg anhält, Ukraine. Und wir wissen auch, dass viele Menschen gestorben sind. Aber heute noch kämpfen diese Menschen. Und wisst ihr warum? Weil sie für ihre Nation sich hingegeben haben. Gesagt haben, wir werden kämpfen bis zum Schluss. Einfach diese komplette Hingabe für die Nation. Aber Gott hat nicht gesagt, wir sollen jetzt sterben, sondern gesagt, wir sollen leben. Lebt und seid Zeugnis für mich.
So, அர்ப்பணிப்பின்படியிலே கத்தர் ஊழியத்தை
செய்யணும்.
எந்த பொறுப்பில் இருக்கிறீங்களோ, எந்த ஊழியத்தை செய்யலோ, அதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் என்று கத்தருடைய நாமத்தில் வசனத்தின்படி நான் உங்களை
கேட்டுக்கொள்கிறேன்.
வில்லியம் ஓல்ட் என்ற ஒரு ஊழியக்காரர் இருந்தார்.
In England lebt ein besagter Dienst, ein Diener Gottes. Er hat in seinem Herzen entschlossen, nach Sri Lanka zu reisen, um Dienste zu tun. Er war ein Jugendlicher und hat sich entschieden zu heiraten. Nachdem er verheiratet war, am fünften Tag nach der Hochzeit, hat er ein Schiff beschlagen und ist nach Sri Lanka geflogen.
Der
fünf Tage nach der Hochzeit hat er nicht ein Schiff bestiegen, um seine Kriegerwochen zu feiern, sondern um Dienst Gott zu machen. Damals gab es diese großen Schiffe, die wir heute kennen, so waren kleine Geburten.
மாதனுக்காக அவர்கள் பிரயாணம் செய்ய
வேண்டியிருந்தது.
காற்று அடிக்கிற பக்கத்தில் தான் கத்தம் கப்பல் போக
வேண்டும்.
அப்படியாக அவர்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது திடீரென கப்பலிலே அவருடைய மனைவி வெளிப்பட்டார்.
Und als sie auf dieser Reise nach Sri Lanka waren, plötzlich erkrankte seine
Ehefrau.
Und so Tage nach ihrer Erkrankung, fünf nach sechs Tage, es wurde immer schlimmer. Auf dem Boot war aber ein Arzt. Und er behandelte diese Ehefrau, aber hat nichts gebracht. Dieser William hatte seine Frau auf seinem Schoß
gehabt.
Und er hat Lieder gesungen, christliche Lieder gesungen und hat sie schlafen gelegt. Und die Ehefrau von ihm, sie starb auf seinem Schoß. Es gab einen Platz, um sie zu beerdigen, und diese verstorbene Ehefrau, er konnte nichts anderes machen und nahm sie und warf sie ins Meer, wurde sie beerdigt. Nur weil seine Frau jetzt da verstorben war, hat er sich nicht auf den Kopf gefasst und gesagt, es ist alles vorbei, ich kann nichts mehr machen, und ist zurückgekehrt nach England, sondern er hat gesagt, nein, ich fahre weiter.
இலங்கையில் கிழக்கு புள்ளியிலே இருண்டு போய் கிடந்த அந்த பகுதியிலே கிறிஸ்துவை அறியாமல் சிசத்தை அறியாமல் இருண்டு போய் கிடந்த கிழக்கிழங்கை பகுதியில் நம்ம அரசத்தில் இலங்கையிலே இந்த வில்லியமன் மனைவியை கடலில் அகம் பண்ணாலும் அவருக்குள்ளே அந்த ஊழிய பாரம் அழைப்பும் பணிப்பும் விடலை. Kleckelengele, Matakelopoi, Andor, Subisset, David.
Auch wenn er sehr viel Schmerz hatte, auch wenn er sehr viel Trauer hatte, weil er gerade eine Frau verloren hat, weil sie verstorben, hat er gesagt, nein, ich gehe jetzt nach Sri Lanka. Und er kam in diesen örtlichen Gebieten von Sri Lanka und hat das Gottes gebracht. Wisst ihr, nur 8 Monate lebte dieser Willie in Sri Lanka.
இந்த 8 மாதத்திலே பல சபைகளை நிறுவினார் அங்கு.
Aber innerhalb von diesen 8 Monaten hat er viele Gemeinden etabliert.
பல ஆலயங்களை கட்டி விட்டார்.
Und er hat viele Gotteshäuser gebaut.
சில ஸ்கூலையும் கட்டி விட்டார்.
Viele Schulen gebaut in diesen
8 Monaten. அவர் கட்டின ஆலயமும் இன்றைக்கு மட்டக்களப்பின் பிரதான வீதியிலே கம்பீரமாக தோன்றுகிறது.
Und seine diese Schule und diese Gemeinde, diese Gotteshäuser sind heute immer da und strahlen noch.
அந்த ஆலயத்திலிருந்து தான் இன்றைக்கு கிழக்கிலங்கிலே முக்கியமான பிரதான ஊழியக்காரலாம் அந்த சபையில்
இருந்துதான் எழுந்தார்கள் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
நான் இலங்கைக்கு போயிருந்த வேளையில் தேவனுடைய கிருபையினாலே அந்த சபையில் இருக்கிற போதகர் அந்த சபைக்கு வந்து போதிக்கும்படி எனக்கு ஒரு அழைப்பு
என்னோட
வந்தவளுக்கு தெரியும் நான் அந்த சபையில போய் ஆண்டோட வசனத்தை பரிசங்கம்
பண்ணேன்
அந்த ஆலயத்தை
பார்த்தேன்
ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கருக்கு அர்ப்பணித்தபடியால் எத்தனை ஊழியர்கள் எழும்பியிருக்கிறார்கள் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கார்கள் இன்றைக்கும் அந்த ஊழியம் தொடர்ந்திருக்கு காணும் ஆண்டவர் கவனிங்க ஆகார் ஓடி போனால் வனாந்தரத்துக்கு நாச்சியாருடைய கொடுமை
Die Hagar ist in die Wüste gerannt, weil sie von ihrer Herrin Sarah einfach diese Tortur nicht ertragen konnte.
ஆண்டவர் கேட்டாரு ஆகாரு நீ எங்க இருந்து வருகிறாய் எனக்கு ஆச்சரியமா இருக்கு இவருக்கு தெரியாது
Und Gott fragt Hagar, wo kommst du eigentlich her?
Wo
gehst du hin?
Und
Gott fragt Hagar, wo kommst du her, wo gehst du hin?
Und
dann sagt Gott folgendes zu ihr.
Nee, poi,
geh du. Geh zurück zu Sarah und sei ihr gehorsam.
எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இந்த காரியம்
அவள்
பிரெக்னெட்டாக இருக்கிறாள் அவளை கடுமையாக நடத்தினபடியா அவளை விட்டு ஓடி நாச்சியாரை விட்டு ஓடி
போறாள் சொன்னாரு
நீ திரும்பி போய் அவட கடத்துக்களை
அடங்கிறேன்
நீதியா இது நீதி இல்லையா இவர் இப்படி என்ன இவ்வளவு கஷ்டப்படுத்தி நடத்துறாரு நீங்க போய் திரும்பவும் அவளுக்கு அடங்கிறீங்க சொல்றீங்க இது என்ன ஆண்டவர் என்று அப்படி
ஒன்று rumgeflennt und gesagt Gott was ist das für eine Gerechtigkeit sie hat mich so schlecht behandelt soll ich jetzt wieder zu diesem Gefängnis laufen nein so hat sie dich rumgeheult
இதுக்கு நான் கொடுக்கிற விளக்கம் என்ன தெரியுமா வியாக்கியானம் என்ன தெரியுமோ
welche Erklärung ich dazu
gebe ஆகார் அந்த வீட்டை விட்டு தன்னாச்சி விட்டு போக வேண்டியது தேவனுடைய சித்தம் ஆனா இட் இஸ் நாட் த டைம் இது நேரம் இல்லை இது காலம் இல்லை இன்னும் சில காலம் அவளங்க இருக்க வேணும் கத்த சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு ஆபிரகாம் பார்த்து ஆகார என்ன செய்து அனுப்பிவிடு
You see, es war Gottes Wille, dass Hagar von der Familie Abraham getrennt wird, aber der Punkt war, es war noch nicht an Zeit. Es war nicht der Wille Gottes, dass sie jetzt von Abraham oder von Sarah da getrennt wird.
அப்படி ஆகார் இஸ்மவேல அனுப்பேக்கல அவனுக்கு வயசு ஜஸ்ட் 13 இயர்ஸ்
சொல்லப்படுறது
இஸ்மவேல் ஆபிரஹாமுடைய மகன்
இஸ்மாயில் வா ஆக் சோன் ஆபிரஹாம்ஸ்
படி கத்து சொல்றாரு அனுப்பிவிடு
அப்ப காட் சாக்ட் சென்ட் இன் ஃபார்ட்
எங்க போறது ஆகாருக்கு எங்க போறதுன்னு தெரியாது அவளுக்கு வீடும் இல்ல ஒன்றும் இல்ல
Aber Hagar weiß nicht, wo sie hin soll. Sie hat ja kein Haus, keine Familie. Sie wusste einfach nicht, wo sie hin soll.
Dann magane kaiyila pudithu kondu poral oru thuruthi thannirey koduthu Abraham anipi vidran. Adu avanukku ilaguvaga irundirukkar.
Und sie nahm ihren Sohn bei Hand und dann ging sie weg. Abraham schickte sie fort. Sie hatte nur was zu trinken dabei mit so einem Schlauch.
Anal deva sittam.
Aber es war Wille Gottes.
Anuppu.
Sende sie weg.
Arumana devade pillele, nandavale kolunga.
கர்த்தருடைய நேரங்கள் காலங்கள் வரும் வரைக்கும் நாம வெயிட் பண்ண வேண்டியது அவசியம்.
நான்
இதை குறிப்பிடுறீங்க,
நம்ம
ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைத்திருந்தாலும் அதற்கு ஒரு நேரமும் காலமும் இருக்கு என்று சொல்றேன்.
Auch wenn Gott dich berufen hat für einen Dienst, es gibt einen bestimmten Zeitpunkt.
அவசரப்பட்டு எனக்கு அழைப்பு இருக்குது, எனக்கு அபிஷேகம் இருக்குது, எனக்கு அது தெரியும் இது தெரியும் விடு என்று சொல்லி நாம போய் ஊழியத்துக்கு சண்டை பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லையா?
Es ist nicht richtig zu sagen, ja, ich weiß das, ich weiß jenes, ich habe Salbung, ich habe Berufung, jetzt möchte ich diesen Dienst machen. Das ist nicht richtig.
நான் உங்களுக்கு சொல்ற தேவ சந்நிதியில் என்று நான் உங்களுக்கு சொல்றேன், தேவனோட ஊழியம் என்னை தேடி வரும், நான் அந்த ஊழியத்தை தேடி போக வேண்டிய அவசியமே
இல்லை. Ich stehe hier in der Gegenwart Gottes und sage ich folgendes, sondern der Dienst Gottes, dieser Dienst wird mich aufsuchen und ich brauche nicht diesen Dienst aufzusuchen.
உன்னை ஒரு ஊழியத்துக்கு என்று தேவன் தெரிந்திருந்தால், அழைத்திருந்தால், wait upon the Lord, wait for the Lord, அந்த டைம் வரைக்கும் கர்த்தருடைய வழியில இலகுவாக கொண்டு வருவார், அதை மற்றவர்கள் பார்ப்பார்.
Wenn Gott dich wirklich berufen hat, wenn Gott dich gesalbt hat für einen besonderen Dienst, dann wird Gott dich automatisch herausbringen, du brauchst nichts zu machen.
அதுக்கு முதல் நாம நேரத்துக்கு காலத்துக்கு முந்தி குழப்பி அடிச்சு நாமும் குழப்பி மற்றவர்களை குழப்பிடக்கூடாது.
Wir dürfen aber nicht fall out sein und andere durcheinander bringen und selbst durcheinander bringen und versuchen bestimmte Dienste zu ergreifen. Das ist nicht richtig vor Gott.
Finally and lastly, கடைசியாக.
Und als letztes,
ஆவியானவர் வழிநடத்தலும்படி நாம ஊழியம் செய்யணும்.
Lass uns nach der Leitung des Heiligen Geistes die Dienste ausführen.
அப்போஸ்தல நடவடிக்கைகளை இதை தெளிவாக நாம பார்க்கிறோம்.
Wir können das ganz offensichtlich in Apostelgeschichte durchlesen.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் நான் சொன்னது போல தேவனுடைய சித்தத்தின்படி நாம ஊழியம் செய்ய
வேண்டும். கடைசியாக
நான் சொல்லுவேன், ஆவியானவர் வழிநடத்தலும்படி நாம ஊழியம்
செய்யணும்.
ஆவியானவர் எப்பொழுது தேவ சித்தத்தில் நடத்துவார்?
Warum? Weil der Heilige Geist leitet uns immer im Willen Gottes.
தேவ வார்த்தையில நடத்துவார்.
Er leitet uns im Wort Gottes.
So, என்ற சொந்த புத்தியில, என்ற சொந்த விருப்பத்துக்கு நான் ஊழியங்களை செய்யக்கூடாது.
Ich darf nicht durch auf meinen eigenen Verstand mich anlehnen und nach meinem Verstand Dienste tun.
என் சுய விருப்பத்தின்படி சில ஊழியங்களை நான் விரும்பவும் கூடாது.
Oder durch wegen meinen eigenen Belange oder meinen eigenen Wünsche, die dürfen nicht im Vordergrund stehen und bestimmte Dienste ausführen.
என் சொல்லாத உண்டு ஏன் நான் போய் செய்ய வேண்டும்?
Warum muss ich etwas machen, was mir nicht aufgetragen worden ist?
கர்த்தர் எனக்கு நியமிக்காத ஒன்றிலே ஏன் நான் போய் நிற்க வேண்டும்?
Warum muss ich irgendwo stehen oder irgendwas tun, was Gott mir nicht aufgetragen hat?
இதுக்குத்தான் நமக்கு ஆவியானவர் வழிநடத்தல் தேவை.
Deswegen brauchen wir die Leitung des Heiligen Geistes.
இயேசுவை ஆவியானவர் நடத்தினார்.
Der Heilige Geist leitete Jesus.
அப்போஸ்தலர்களை ஆவியானவர் நடத்தினார்.
Der Heilige Geist leitete die Apostel.
இன்றைக்கும் அந்த ஆவியானவர் நம்மை நடத்த வருகிறார்.
Und heute möchte der Heilige Geist auch uns
leiten. 5 காரியங்களை இந்த நாளே உங்களுக்கு முன்பாக வைக்க.
5 Dinge habe ich euch dargelegt.
கர்த்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்யுங்க.
Lasst uns die Dienste Gottes weiter.
முறுமுறுத்து கொண்டு செய்யாதீங்க.
Lasst uns nicht mit Murren und Widerspenstigkeit das
Ganze tun. Alle அறகுறையாக அதை செய்யாதீங்க.
Oder mit Halbherzigkeit.
It is God's business. It is sarva vallamulla devanude oliya.
Denn das ist der Dienst Gottes, des Allmächtigen Gottes.
அதை கனமாக எண்ணுங்க.
Lasst uns das als Ehre betrachten.
கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடியுங்க.
Lasst es uns vollbringen.
அதற்குரிய பலனை ஆண்டவர் தருவார்.
Und ihr werdet den Lohn dafür erhalten.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை பயப்படாதீர்கள்.
So ehre sei dem Herrn.
Stand up, please.
Lass uns aufstehen.